2023 ஆகஸ்ட் மாத தெண்டல் இதழில் அலமாரி பகுதியில் ரா கனகலிங்கம் எழுதியுள்ள இதய கோவிலில் ஹரிஜன பிரவேசம் என் குருநாதர் பாரதியார் நூலில் இருந்து. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். என் குருநாதரை நினைத்ததும் கால வெள்ளம் பின்னோக்கி ஓடுகிறது. என் மனத்தோணியை துழைந்து கொண்டே ஓரிடத்தில் கரையை எட்டி குதித்து அவர் கண்முன்னே நின்று விடுகிறேன். ஆறில் ஒரு பங்கு என்ற சிறிய கதையை எழுதி ஹரிஜன முன்னேற்றத்தில் தமக்கிருந்த பேரன்பை விளக்கி காட்டிய பாரதியார் என்னை கண்டதுமே தம் இதய கோவிலில் பிரவேசம் அளித்து விடுகிறார். ஹரிஜனங்களுக்கு ஆலய பிரவேசம் அளித்தவரும் இன்றைய தமிழகத்திலும் இதய பிரவேசம் அளிக்கும் உயர் குலத்தினர் மிகச்சிலரே ஆவர். இப்படி இருக்க அந்த நாளிலேயே பாரதியார் தம் இதய கோவிலில் ஹரிஜனங்களை தாராளமாக பிரவேசிக்கச் செய்து அத்தகைய பிரவேசத்தை தேச சேவையின் முக்கிய அம்சமாகவும் கருதினார். இதை குறித்து மணிக்கணக்கில் பேசலாம், பக்கம் பக்கமாக எழுதி தள்ளலாம் என்று என் இதயம் சொல்லுகிறது. ஒரு நாள் நான் பாரதியார் வீட்டுக்கு சென்றிருந்தேன். என்னை கண்டதும் பாரதியார், உனக்கு தம்பலா வீடு தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்றேன். அப்படியானால் அந்த வீட்டுக்கு போய் வருவோம் என்றார். நான் திடுக்கிட்டு போனேன். குருநாதர் இருந்தாற்போலிருந்து தோட்டி தம்பலா வீட்டிற்கு அழைக்கிறாரே என்றும், அவர் இதயம் வருந்தலாகாதே என்றும் எண்ணிக்கொண்டே, சுவாமி வாருங்கள் போய் வருவோம் என்று பதில் சொன்னேன். புதுச்சேரியில் தோட்டி சமூகத்திற்கு தம்பலா தலைவராக விளங்கினார். அவருடைய சொந்த பெயர் எனக்கு தெரியாது. பொதுவாக ஜனங்கள் அழைக்கும் பெயர்தான் தம்பலா. அவர் சாராயக்கடை, கஞ்சாக்கடை இவைகளை குத்தகை எடுத்து பொருள் சம்பாதித்தவர். 1906 நடைபெற்ற லெமேர் தேர்தலில் அவர் ஓட்டர்களை பயமுறுத்தியது பிரசித்தமான செய்தி. அக்காலத்தில் புதுவையில் தம்பலா என்றால் அழுத பிள்ளை வாய்மூடும் என்பார்கள். புதுச்சேரி புல்லார் பக்கத்தில் சுண்ணாம்பு காளவாய் என்ற இடத்தில் தமக்கு சொந்தமான ஒரு பெரிய மாடி வீட்டில் தம்பலா வசித்து வந்தார். பாரதியாரும் நானும் அங்கே சென்றதும் அவ்வீட்டின் ஒட்டு திண்ணை ஒன்றில் பாரதியார் உட்கார்ந்து கொண்டார். கதவு தாழிட்டிருந்தது. கதவை தட்டச் சொன்னார். தட்டியதும் உள்ளே தம்பலாவின் மனைவி என்ன செய்தே என்று கேட்டாள். தம்பலா எங்கே என நான் கேட்டதும் அவர் கழனி வேலையாக போயிருக்கிறார், வருகிற சமயம்தான் என்றாள். அப்படி அவள் சொல்லி வாய் மூடுவதற்குள் தம்பலாவும் வந்து சேர்ந்தார். அவர் பாரதியாரை கண்டவுடன் வரவேற்று தாழ்மையுடன் கும்பிடு போட்டு நின்றார். கவிஞர் தமக்கு எதிரே இருந்த ஒட்டு திண்ணையில் தம்பலாவை உட்காரச் சொன்னார். பாரதியார் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் கேளாமல் தோளில் போட்டிருந்த துண்டை விரித்து போட்டு தரையிலே உட்கார்ந்து கொண்டார். நான் யார் தெரியுமா என்று குருநாதர் கேட்டார். தம்பலா தெரியுங்கோ, நீங்கள் சுதேசிங்கோ என்றார். அப்படியானால் நீர் பரதேசியா என்று பாரதியார் பழிச்சென்று கேட்டார். தம்பலா ஒன்றும் பதில் சொல்லாமல் இவரை பக்தியுடன் நோக்கிய வண்ணம் இருந்தார். கடைசியாக பாரதியார், உம்முடைய வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு உம்மிடம் இரண்டொரு வார்த்தையாவது பேச வேணும் என்ற அவா இருந்தது, என்று பூர்த்தியாகிவிட்டது, நாங்கள் போய் வருகிறோம் என்று எழுந்தார். அப்படி பிரிந்துவிட மனமில்லாதவர் போல் தம்பலாவும் எங்களுடன் கொஞ்ச தூரம் ரஸ்தா வரையில் வந்து பாரதியாருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்பினார். அப்போது பாரதியார் என்னை நோக்கி, கனகலிங்கம் தம்பலா நம்மிடம் எவ்வளவு நல்லவனாக நடந்து கொண்டான் பார்த்தாயா? தேர்தல் காலங்களில் ஜனங்களை அடிப்பதும் ஹிம்சிப்பதுமாய் இருந்தான் என்று கேள்விப்பட்டுத்தான் நான் இவரிடம் சிநேகம் செய்ய மனமில்லாமல் இருந்தேன் என்று சொன்னார். எந்த காரணத்தை முன்னிட்டும் சிலரை ஒதுக்கி வைப்பது தவறு என்று பாரதியார் கருதினார். கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவரானாலும் அவர்களோடு நல்லவர்கள் பழகுவார்களானால் அவர்களை திருத்த முடியும். ஒதுக்கி வைப்பதோ ஒடுக்கி வைப்பதோ அவர்களுக்கும் கேடு, பிறருக்கும் கேடு என்பது பாரதியாரின் கொள்கை. பாரதியார் தமது அருமை திருமகள் சகுந்தலாவை பாப்பா என்று செல்லமாக கூப்பிடுவது வழக்கம். இந்த குழந்தைக்காகத்தான் பாப்பா பாட்டு என்ற அழகான குழந்தை பாடலை அவர் பாடியிருக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலை இந்நாளில் அறியாத தமிழனும் உண்டோ? இப்பாட்டில் சகுந்தலா அம்மையாருக்கு வாழும் முறைமையை போதிக்கும் பாரதியார் வீரத்தையும் தேசபக்தியையும் வற்புறுத்துவது போல் சமூக சம தர்மத்தையும் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று அழுத்தமாக வற்புறுத்தி உபதேசித்திருக்கிறார். பாரதியாருக்கு உபதேசம் வேறு அனுஷ்டானம் வேறு என்றுதான் கிடையாதே. ஆகவே நானும் ஒரு நண்பரும் பாரதியாருக்கு பிரெஞ்சு கீதங்கள் கற்பித்த நண்பர்தான். சகுந்தலாவை எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து போவது வழக்கம். அப்போது இந்த அம்மையாருக்கு 5 வயது தான் இருக்கும். நாங்கள் பாப்பாவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதற்கு முன் பாரதியாரிடம் தகவல் கொடுப்போம். அவர் உடனே செல்லம்மா என்று தம் மனைவியாரை கூப்பிடுவார். அந்த அம்மையார் பின்கட்டில் இருந்தபடியே அழைத்து கொண்டு போகட்டும், தின்பதற்கு கண்டதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்வார். நாங்கள் சகுந்தலாவை அழைத்து கொண்டு போகும்போது எங்களை ரஸ்தாவில் காணும் இதர வகுப்பினரில் சிலர், ஐயோ பிராமண குழந்தையை இவர்கள் கையை பிடித்து கூட்டி கொண்டு போகிறார்களே என்று முணுமுணுத்து கொண்டே எங்களை ஏற இறங்க பார்ப்பார்கள். அவர்கள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அக்காலத்தில் புதுச்சேரி ஜாதி வித்தியாசம் பாராட்டுவதில் எந்த வைதிக பிரதேசத்திற்கும் சிறிதும் பின்வாங்கியதில்லை. ஆனால் கவியரசருக்குத்தான் இதை பற்றி கவலையே கிடையாதே. இவரது இதய கோவிலில்தான் ஜாதி பேதம், நிறபேதம், அந்தஸ்து பேதம் முதலான பேதம் ஒன்றும் இல்லாமல் யாரும் பிரவேசிக்கலாமே. நாங்கள் அடிக்கடி சகுந்தலா அம்மையை வீட்டுக்கு அழைத்து போனதற்கு காரணம், இவர் பிராயத்திலேயே பாரதியாரின் 2 பாடல்களையும் ஒரு பிரெஞ்சு தேசிய பாடலையும் வெகு இனிமையாக பாடியதும், அதை கேட்டு கேட்டு ஆனந்திக்க நாங்கள் விரும்பியதும் தான். குறித்த பிரெஞ்சு தேசிய பாடல் லா மெர்சியேஸ் என்று தொடங்குவதுதான். மற்ற பாடல்களில் காணி நிலம் வேண்டும் என்று தொடங்குவதும், பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் என்று தொடங்குவதும் ஆகிய 2 பாரதி பாடல்களைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். பாரதியாருக்கு ஜாதி வித்தியாசங்களை அடியோடு தொலைத்துவிட வேண்டும் என்ற புரட்சிகரமான லட்சியம் அந்நாளிலேயே உண்டு. அரசியல் துறையில் மட்டுமல்ல, சமூகத்துறையிலும் இவர் பெரும் புரட்சிக்காரர். வாய்ச்சொல் வீரர் அல்லர், செயல்திறமை வாய்ந்த தீரர். ஆகவே இப்பெரியார் தம் வீட்டில் 5 ஹரிஜன வாலிபர்களுக்கு விருந்து நடத்தினார் ஒரு சமயம். இன்றைக்கு சுமார் 33 வருடங்களுக்கு முன் இந்த விருந்து நடைபெற்றது. 1914 நடைபெற்ற முதலாவது உலக மகாயுத்தத்திற்கு கட்டாய சேவகமாய் புதுவையிலிருந்து 5 பிரெஞ்சு இந்திய வாலிபர்கள் அனுப்பப்பட்டார்கள். இவர்களில் ஒருவர் பாரதியாருக்கு பிரெஞ்சு தேசிய கீதங்களை கற்றுக் கொடுத்த அந்துவேன் அர்லோக். ஜேம்ஸ் சாமுவேல் என்ற வேறொரு வாலிபர் பாரதியார் பாடும் சமயங்களில் ஃபிடில் வாசிப்பவர். இவர்களை உள்ளிட்ட 5 பேருக்கும் பாரதியார் தாம் வசித்து வந்த ஈஸ்வரன் தர்மராஜா வீதி இல்லத்தில் விருந்து நடத்தியது. அந்நாளில் அவ்வூரில் எத்தகைய வீரதீர புரட்சிச் செயலாக இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்நாளில் உணர்ந்து கொள்வது எளிதன்று. நான் தவறாமல் பாரதியார் வீட்டுக்கு போய் வருவதை வழக்கமாய் கொண்டிருந்த நான் அன்றும் அங்கே போயிருந்தேன். எதிர்பார்த்தபடி 5 ஹரிஜன விருந்தினர்களும் பாரதியாரை மகிழ்ச்சியுடன் நமஸ்கரிக்க இவர் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றார். எல்லாரும் வீட்டுக்கூடத்தில் அமர்ந்தார்கள். பாரதியாரின் மனைவியார் ஸ்ரீமதி செல்லம்மாள் டம்ளர்களில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்க எல்லோரும் கை அலம்பிக்கொண்டு பாரதியார் மத்தியிலும் மற்ற 5 பேரும் இடது பக்கமும் வலது பக்கமுமாக அமர்ந்தார்கள். அம்மையார் எல்லாருக்கும் இலை போட்டு பரிமாறிவிட்டு பின்கட்டுக்கு போய்விட்டார். எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஜேம்ஸ் சாமுவேல் டம்ளரை தூக்கி குடிக்கும் பழக்கம் இல்லாததால் மார்பிலும் கழுத்திலும் தண்ணீரை ஊற்றி கொண்டார். அது மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது. பாரதியாரோ அனுதாபத்துடன், சாமுவேல் ஏன் தூக்கி சாப்பிட்டே, அச்சமின்றி வழக்கம்போல் பருகலாமே என்றார். அந்த அன்பு சொல் எங்களை உருக்கிவிட்டது. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்திருக்கும்போது அந்துலேன் அர்லோக் சாப்பிட்ட இலையை கையில் எடுத்தார். உடனே குருநாதர் யாரும் இலையை தொட வேண்டாம் என்று சொல்லி செல்லம்மா என்று கூப்பிட்டு இலைகளை எழும் என்றார். அம்மையார் ஒருவித வெறுப்பும் இல்லாமல் அப்படியே செய்தார். ஜாதி கர்வமும் தீண்டாமையும் தலைவிரித்து பேயாட்டம் ஆடிய அந்நாளில் பாரதியார் இப்படியெல்லாம் ஹரிஜனங்களுக்கு தமது இல்லத்தில் மட்டுமல்ல இதய கோவிலிலும் பிரவேசம் அளித்து அன்பு விருந்து செய்தார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.